الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور
صدق الله العظيم عن أبي هريرة رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من مسلم يصيب أذى ولا هما ولا حزنا حتى الشوكة يشاكها إلا كفر الله بها خطايا أو كما قال عليه الصلاة والسلام متفق عليه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலுமினிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபௌ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் மிகவும் சோதனைகள் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. இந்த உலகத்தை தாருல் இப்திலா வல் இம்திஹான், சோதனைகளுக்குரிய ஒரு வீடாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய குர்ஆனில் அறிவித்திருக்கிறான். மனிதனுடைய பார்வையில் இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற, இந்த உலகத்தில் அனுபவிக்கின்ற, இந்த உலகத்தில் காண்கின்ற சில விடயங்கள் இன்பமாக தெரிந்தாலும் அதே போன்று இன்னும் சிலவை இன்பம் இல்லாமல் சோதனையாக நோவினையாக தெரிந்தாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவைகள் அனைத்தின் ஊடாகவும் அடியார்களுடைய நிலைமைகளை சோதித்துக் கொண்டிருக்கிறார். செல்வம் இருப்பதும் ஏழ்மை வருவதும் வெற்றிக்கோ தோல்விக்கோ உரிய அடையாளங்கள் அல்ல. அவ்விரண்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சோதனைகளாம். ஆரோக்கியமாக வாழ்வதும் நோயாளியாக இருப்பதும் வெற்றிக்கும் தோல்விக்கும் உரிய அடையாளங்கள் அல்ல. அவைகள் அல்லாஹுடைய சோதனைகளுக்குரிய விடயங்களாம். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்கள் நல்லவற்றின் மூலமாகவும் அதே போன்று ஷர்ரின் மூலமாகவும் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகள் ஹைருடைய வடிவிலும் வர முடியும், ஷர்ருடைய வடிவிலும் வர முடியும் என்பதை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனுடைய குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு அறிய தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த சோதனைகளில் முக்கியமான ஒரு விடயம்தான் அடியார்களுடைய ஆரோக்கியம் கெடுக்கப்பட்டு அந்த ஆரோக்கியத்துக்கு பதிலாக மனிதர்கள் நோயாளிகளாக மாறுவது. நோய் என்பது மிகவும் பயங்கரமான சோதனைகளில் ஒரு சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை பற்றி குர்ஆனில் மிகவும் அதிகமான இடங்களில் பேசி இருக்கிறார். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோயை பற்றி மிக தெளிவாக பேசுகின்றார்கள். நோய் எதனால் ஏற்படுகின்றது, நோயின் மூலம் முஃமினுக்கு வருகின்ற பலாபலன்கள் என்ன, நோயை கொண்டு யார் தாக்கப்படுகின்றார்கள், நோயினுடைய பின்னணி என்ன, அந்த நோயை நிவர்த்தி செய்வதற்குரிய வழிகள் என்ன என்பதை கூட ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அவர்களுடைய ஹதீஸின் ஊடாக இந்த உம்மத்தினராகிய எங்களுக்கு தெளிவூட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நோயை பொறுத்தவரையில் பல மனிதர்களுக்கு பல வகையான நோய்கள் ஏற்பட்டு அந்த நோய்கள் மூலமாக அவர்களும் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலருடைய குடும்பத்தில் இருக்கும் நெருக்கமானவர்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுவதனால் உள ரீதியாக அந்த குடும்பத்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நோய் ஏன் வருகிறது, இந்த நோயுடைய பின்னணி என்ன, பல பெயர்களிலும் பல அடையாளங்களுடனும் பல வெளிப்பாடுகளுடனும் அந்த நோய் வந்து உடலிலே பலவிதமான வலிகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் மனதுக்கு பலவிதமான துன்பங்களையும் ஏற்படுத்துவது மட்டுமல்ல, பல ஆண்டு காலங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை ஒரேயடியாக சுருட்டி கொண்டு போகின்ற உண்டாகவும் அந்த நோய் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலிமா சொல்லுகின்ற பாக்கியம் கிடைத்த, கலிமாவுடன் பிறக்குகின்ற பாக்கியம் கிடைத்த முஸ்லிம்களுக்கு இந்த நோய் ஒரு சோதனையோ அல்லது இந்த நோய் அவர்களுக்குரிய ஒரு அழிவோ அவர்களுக்குரிய ஒரு கேவலப்படுத்தலோ கிடையாது. கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த நோய் ஒரு பெரும் பாக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். என்ன காரணம், முஃமின்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோயும் அந்த அடியானை நாளைய கியாமத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அகப்பட வைக்காமல் அங்கிருந்து அவரை பாதுகாப்பதற்குரிய காரணியாக மூமின்களுக்கு வரக்கூடிய நோய் அமைகிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களுக்கு இது ஒரு பாக்கியமாகவே நோய் வந்து செல்கிறது. வெளிரங்கத்தில் சோதனையாகவும் கஷ்டமாகவும் பாரமாகவும் கவலையாகவும் கடனாகவும் வலியாகவும் அந்த நோய் வந்து சென்றாலும் அந்தரங்கத்தில் அந்த ஒரு நோய் ரஹ்மத்தாகவே அடியார்களுக்கு வருகிறது. புகாரி முஸ்லிமில் பதியப்படும் செய்தி, சையிதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார், சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு முஸ்லிமான மனிதன், இந்த முஸ்லிமான மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நோய், அந்த முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கவலையும், அந்த முஸ்லிமுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பதற்றம் டென்ஷனும் எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முஸ்லிமுடைய காலி குத்தக்கூடிய முள்ளும் காலில் குத்திப்படுகின்ற அந்த முள்ளும் அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக என்று இல்லை என்று சொல்கிறார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அந்த நோயை ஒரு பாரமாக நினைக்கிறோம். தலைவலி வருகிறது, காய்ச்சல் வருகிறது, அல்லது உடலுக்குள்ள இன்னும் பல நோய்கள் சீனி வியாதி என்கிறார்கள், ரத்த அழுத்தம் என்கிறார்கள், பிரஷர் என்கிறார்கள், கேன்சர் என்கிறார்கள், இன்னும் எத்தனையோ வகையான கொடிய சிறிய பல நோய்கள் மனிதனுடைய உடலை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. மூமினுடைய பாவங்கள் இதனூடாக மன்னிக்கப்படுகிறது என்ற சுப செய்தியை, மூமினுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் தரும் செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இந்த செய்தி மட்டும் வராமல் இருந்திருந்தால் மூமின்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மூமின்கள் எவ்வளவு தூரம் இன்னும் மனவேதனை அடைந்திருப்பார்கள். ஓரளவுக்கு மூமினுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வருகிறது, இந்த நோய் எங்களுக்கு ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார், இங்குதான் நாம் வலியை உணர்ந்தாலும் இங்குதான் கஷ்டத்தை உணர்ந்தாலும் எங்களுடைய மௌத்துக்கு பிறகு இந்த நோய் சந்தோஷத்தை தரப்போகிறது என்ற ஒரு மன ஆறுதலை நோயாளிக்கு கொடுக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியிலே பதியப்படுகிறது, ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வயதான பெண்மணியை நோய் விசாரிக்க போகிறார்கள். ஹஜரத் உம்மு சாயிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயதான பெண்மணி, வயதான் என்னும் போதே உடல் ஏற்கனவே பலகீனம், அதற்கு மேலான ஒரு கடுமையான காய்ச்சலினால் அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணிடத்தில் உடல் ஆரோக்கியத்தை பற்றி விசாரிக்கிறார்கள். உம்மு சாயிபே, எப்படி உங்களுடைய உடல் நிலை இருக்கிறது, வருத்தம் எல்லாம் எப்படி என்று கேட்க அந்த பெண்மணி காய்ச்சலை திட்ட ஆரம்பிக்கிறார், காய்ச்சலுக்கு ஏசுகிறார், வருகின்ற அந்த நோயை குறை சொல்லுகிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் யாரும் கொடுக்காத ஒரு சிறப்பான அறிவுரை, யாரும் கொடுக்காத சிறப்பான புத்திமதி, யாரும் ஒரு நோயாளிக்கு கொடுக்காத மன அமைதியை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். லா தஸுப்பி அல் ஹும்மா, சொன்னார்கள் காய்ச்சலை ஏச வேண்டாம். அது என்ன காய்ச்சலாக இருக்கட்டும், காய்ச்சலை யாரும் ஏச வேண்டாம். காய்ச்சலால் உடல் கொதிக்கிறது, உடல் சூடாகிறது, உடலுக்குள் வருத்தம் வருகிறது. அந்த சூடும் அந்த வருத்தமும் சில நேரம் உயிருக்கு கூட ஆபத்தாக வர முடியும். ஆனால் உணருங்கள், அந்த காய்ச்சல் எப்படி உங்களுடைய பாவங்களை அழிக்கிறது என்றால், ஒரு இரும்பில இருக்கக்கூடிய கரை துருவை கொள்ளனினுடைய உளை அதில இருக்கக்கூடிய நெருப்பு எப்படி வேகமாக கலைக்கிறதோ, இது போன்று அந்த காய்ச்சல் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு மேலால் ஏன் எனக்கு இந்த நோய் என்ற ஒரு மூமின் சிந்திக்க முடியாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய், எனது குடும்பத்திலோ ஊரிலோ யாருக்கும் இப்படியான நோய் இல்லை, நான் மட்டும் இப்படி பாதிக்கப்பட்டேனே என்ற ஒரு கேள்விக்கு இடம் கிடையாது. அதற்கு முன்பே குர்ஆன் அதற்கான விடையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா சோதனையான நிலைமைகளும் உங்களுடைய கைகளினால் நீங்கள் தேடிக்கொண்ட பாவங்களினுடைய விளைவுகள் தான். நாம் உணர வேண்டும், அந்த பாவத்தை மன்னிக்கவே இந்த நோயை அல்லாஹ் எனக்கு
தந்திருக்கிறான்.
உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும், சோதனை என்பது பல வடிவங்களில் வரலாம், நோயால் வரலாம், மரணங்களினால் வரலாம், இழப்புகளினால் வரலாம், நஷ்டங்களினால் வரலாம், கடனால் வரலாம், மனைவியால் வரலாம், பிள்ளைகளினால் வரலாம், அண்டை வீட்டுக்காரனால் வரலாம், அரசினால் வரலாம், அதிகாரிகளினால் வரலாம். எல்லா சோதனைகளும் உங்களுடைய கரங்களால் நீங்கள் சம்பாதித்தவை என்று குர்ஆன் சொல்லிவிட்டது. மூமின் உணர்வார் இந்த சோதனையும் எப்பவோ ஒரு நாளில் அல்லாஹ்வை கோபமடைய செய்யும் ஒரு பாவம் என்னால் நடைபெற்றிருக்கிறது. மௌத்தாகி கியாமத்தில் எழும்பி யாரும் உதவி செய்ய முடியாத, உதவி செய்ய முன்வராத, மனைவியும் காணாமல் விரண்டு ஓடுகின்ற அந்த நாளில் இந்த பாவம் கிளறப்பட்டிருந்தால் என்னுடைய கெதி என்ன? அதற்கு முன்பு அல்லாஹ் ஒரு நோயை கொண்டே என்னுடைய இந்த பாவத்தை மன்னிக்கிறான் என்று குர்ஆன் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், ஹாக்கிமில் பதியப்பட்டிருக்கும் ஒரு சஹீஹான செய்தி, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய கண் துடிக்கிறது, ஒரு மூமினுடைய கண் துடிக்கிறது, அல்லது ஒரு நரம்பு அளவுக்கு அதிகமாக துடிக்கிறது, அவருக்கு ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான நோய், கண்ணில் வரும் துடிப்பு நரம்பில் வரும் துடிப்பு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகம் அதற்கு வெளிரங்கமான பல காரணங்களை சொன்னாலும் இல்லா பிதன்பின் அசாபஹு, அவர் செய்த ஒரு பாவத்துக்காகவே அது துடிக்கிறது. அவரால் ஏற்பட்ட பாவங்களினாலே அந்த துடிப்பு, உடலில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு நோயும் அடியான் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக, அவரால் நடந்த தவறுக்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துகிறார். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கிருபை அடியார்களோடு எவ்வளவு இரக்கமாக இந்த துனியாவில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நடந்து கொள்கிறார் என்பதை உணர்த்தினார். சில மனிதர்களுக்கு எப்படி உலகத்தில் சோதனை வரும் என்றால், சுற்றி சுற்றி சோதனை வரும், சுற்றி சுற்றி சோதனை, மனைவியால் சோதனை, பிள்ளைகளினால் சோதனை, அது முடிவதற்குள் கடையில் சோதனை, அது முடிவதற்குள் உடம்பில் சோதனை, பிள்ளைகளினால், குடும்பத்தினால், சொத்து செல்வங்களினால், ஆரோக்கியத்தினால், நோயினால் ஒரு அடியால் சோதிக்கப்படுவான். அவனுக்கு நிம்மதி பெருமூச்சு என்பது அவருக்கு இருக்காது. என்னை அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கிறானா, எனக்கு நிம்மதி வராதா என்று ஏங்கிக் கொண்டு உலகத்தில் காலம் கடத்துகின்ற நிறைய முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் அவர் போய் அவருடைய பட்டோலையை பார்ப்பார், பட்டோலையில் எந்த பாவமும் இருக்காது. அவர் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்யவில்லை, தௌபா செய்ய வேண்டும் என்று உணர்வு வரவில்லை, கைகள் உயரவில்லை, கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லை, ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவில் இவரை சுவர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவிருந்தது. இப்படியான சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் அவரை மன்னித்து நல்லவனாக அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறார் என்கிறார்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவற்றை எல்லாம் பார்க்கும் போது அல்லாஹுடைய ஒரு கிருபையாகவே இந்த நோய்கள் வருகிறது என்பதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருவர்களும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது தவிர பாவம் செய்யாத நல்லவர்களுக்கும் சோதனை வரும், அவர்களும் நோயினால் பாதிக்கப்படுவார்கள். எதற்காக? பாவ மன்னிப்புக்காக அல்ல, அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்த. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, அஷத்து நாசி பலான் அல் அன்பியா ஃபல் அம்ஸல் ஸும்மல் அம்ஸல். கடும் சோதனை ஏற்படும் யாருக்கென்றால், நபிமார்களுக்கு தான் கடும் சோதனை வரும். பிறகு சொன்னார்கள், நபிமார்களை அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு அதுக்கு அடுத்ததாக சோதனை வரும், அதற்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு அடுத்ததாக சோதனை வரும். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, ஹதரத் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கிறது, அவர்களை பார்க்க போகிறார்கள். கடுமையான காய்ச்சல், உலகத்தில் யாரும் அப்படியான காய்ச்சலின் போது பாதிக்கப்பட்டதை பார்க்க முடியாது. சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாம், இப்னு மஸ்ஊத், எங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் உங்களில ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வர்றது போல வருத்தம் வரும்.
உங்களில் ரெண்டு மனிதர்களுக்கு காய்ச்சல் வந்தால் எப்படி வருத்தம் இருக்கும், அதுபோல வருத்தம் எங்களுக்கு வரும். என்ன காரணம்?
இன்ன இஸ்மல் ஜஸா மா இஸ்மில் பலா, சோதனை எவ்வளவு கனமாக வருமோ அந்த அளவுக்கு தான் கூலியும் கனமாக கிடைக்கும். முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இருப்பிலே இரவு தூங்குகிறார்கள். அன்று உடலில் கடுமையான வலி, படுக்கையில் புரளுகிறார்கள், உருளுகிறார்கள், வருத்தம் தாங்க முடியல.
காலையில் ஹஜ்ரத் ஆயிஷா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்ன அப்படி வருத்தத்தில் புரண்டு கொண்டிருந்தீங்க, நாங்க யாராவது அப்படி பிறந்திருந்தா எங்களை ஏசி இருப்பீங்க,
நீங்க அப்படி இருக்கிறீங்களே. சொன்னாங்க ஆயிஷா,
எனக்கு வருகின்ற வருத்தங்கள் கஷ்டங்கள் உங்களை போடையில இரட்டிப்பாக
எங்களுக்கு கிடைக்கிற கூலியும் அப்படித்தான். கூலியை அதிகரிக்க அல்லாஹ் அப்படியான சோதனைகளை தருகிறான் என்கிறார்கள்.
அதுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படியாக நோயை கொண்டு யாராவது சோதிக்கப்பட்டிருந்தால்,
உங்களுடைய குடும்பங்களில் யாராவது சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருந்தால், உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால்,
அவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய புத்திமதிகள் தான் இவை. நோய்க்கு முன்னால் மனிதர்கள் மூன்று வகையாக நடந்து கொள்கிறார்கள்.
நோய் எல்லோருக்கும் வருகிறது, வித்தியாசம் வித்தியாசமான பெயர்களில் வருகிறது, வித்தியாசம் வித்தியாசமான அமைப்புகளில் வருகிறது.
ஆனால் அந்த நோயுடன் அடியார்கள் நடந்து கொள்ளுகின்ற முறை மூன்று வகை. சில மனிதர்கள் அந்த நோயை அல்லாஹ்விடத்தில் சொல்லவே மாட்டார்கள்.
இது உலகத்தில் பெரும்பான்மை. அல்லாஹ்வை ஞாபகமே வராது. நோய் வந்தவுடன்
மருந்து ஞாபகம் வரும்,
நோய் வந்தவுடன் மருத்துவம் ஞாபகம் வரும், நோய் வந்தவுடன் வைத்தியசாலை ஞாபகம் வரும்.
மருந்தெடுப்பது பிழை அல்ல,
வைத்தியரை அணுகுவது பிழை அல்ல.
ஆனால் நாட வேண்டியவண்டை நாடிவிட்டே வைத்தியம் செய்யணும்.
அல்லாஹும் ஞாபகம் இல்லை, துஆவும் ஞாபகம் இல்லை. ஏன் இந்த நோய் வந்தது? இஸ்திக்பார் ஞாபகம் இல்லை. பூர்த்தியாக மஹ்லூக்கும் மஹ்லூக்கால் படைக்கப்பட்ட வஸ்துக்களினும் நம்பிக்கை.
அல்லாஹ் அவர்களை அதிலே சாட்டி விடுவான். காலம் அதிலே கழிஞ்சது.
அந்த நோயை கொண்டவர்கள் படிப்பினை பெற்றதும் இல்லை, அந்த நோயை கொண்டு அவர்களது குடும்பம் ஈமானை படித்ததும் இல்லை, அந்த நோயை கொண்டு அவர்கள் திருந்தியதும் இல்லை. மஹ்லூக்கிலே முழுமையான
தொடரும். இரண்டாவது வகையினர் இருக்கிறார்கள். இது உலகத்தில் சொற்பமான கொஞ்ச நபர்கள் இருப்பார்கள்.
இந்த நோய் வந்தால் முதலாவது இந்த பிரச்சனையை இரண்டு ரக்காத்துகள் தொழுதி அல்லாஹ்விடத்தில் சாட்டுவார்கள். யாரும் அவருடைய நோயை பற்றி கேட்டால்
அவர் அதன் மீது பொறுமையாக திருப்தியாக இருப்பதாக கருத்து வெளியிடுவார்.
அதற்கு பிறகு சுண்ணா என்ற அமைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் மருத்துவம் செய்தார்களே என்பதனால் அந்த சுண்ணத்தை இஹ்யா செய்வதற்காக, ஹயாத்தாக்குவதற்காக வைத்தியம் செய்வார்.
இவர்கள் ஈமானை சம்பாதிப்பார். முஅத்தா மாலிக்கிலே பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு மனிதர் நோயாளியாகி அவருடைய விருப்பிலே படுத்திருக்கிறார்.
இரண்டு வழக்குகளை எழுப்புகிறார். சஹீஹான செய்தி, இரண்டு வழக்குகளை அந்த நோயாளியிடம் அனுப்புகிறார். தகவல் திரட்ட செய்தி சேகரிக்க வருகிறார்கள்.
அல்லாஹ் சொல்றார், இவரை நோய் பார்க்கிறதுக்கு இவருடைய குடும்பம் எல்லாம் வருவாங்க, என்ன சொல்றார் என்று பார்த்துவாங்க.
இவர் என்ன சொல்றார்? வந்த மனிதர்களுக்கு ஈமான் வரும்படி, ஈமான் அதிகரிக்கும்படி இவருடைய பேச்சு அமைகிறது. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ் தந்த நிலையில் எனக்கு மாற்று கருத்தில்லை, அல்லாஹ் எடுத்த தீர்மானத்தை நான் எதிர்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தீர்மானத்தில் எனக்கு திருப்தி.
இந்த நிலையில் நான் அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்க்கிறேன். சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம், அந்த மலக்குகள் வந்து இந்த அடியார் நோய் விசாரிக்க வந்தவர்களிடம் பேசி அந்த வார்த்தைகளை சொன்னவுடன்
அல்லாஹ் சொல்லுகிறார், மலக்குகளை நீங்கள் சாட்சியாகிருங்கள், இந்த நோயில் இவரை மரணிக்க செய்தால்
சுவர்க்கம் அனுப்புவது எனது பொறுப்பு. சொர்க்கவாதி இல்ல, இந்த நோயிலிருந்து இவர் விடுதலையாகி இவருக்கு குணம் கிடைத்தால் இவருடைய உடம்பில் பழைய இரத்தம் அல்ல,
புதிய ரத்தத்தை ஓடவிடுவேன். உடம்புக்குள்ள இருக்கும் மாமிசம் சதைகளுக்கு பதிலாக புதிய மாமிசத்தை இவருடைய உடம்பில் வளர வைப்பேன். புதிய ஆரோக்கியம், ஒரு தைரியம் இவருடைய உடம்பில் பிறக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். அல்லாஹ் விரும்புகிறார் நோயுடைய அந்த படுக்கையில் இருந்து கொண்டே அல்லாஹுடைய கதிரை நம்புகிறீர்களா இல்லையான்னு பார்க்கிறார். இதனால்தான் நோயாளியை விசாரிக்க செய்வதை சரியா வாஜிபாக்குறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏழு விஷயங்களை வலியுறுத்தினார்கள். முதலாவது என்ன? நோயாளிகளை விசாரிங்க. ஈமான்தாரியான நோயாளியாக இருந்தால் அவரை விசாரிக்க போவதும் உங்களுடைய ஈமானுக்கு ஒரு வளர்ச்சி. கதைகள் அப்படித்தான் எல்லா வருத்தங்களையும் அல்லாஹ்விடம் சொல்வார். வைத்தியரிடம் போக முன்னால் இரண்டு ரக்காத்து சொல்லுவார். தனது பிரச்சனைகளை சொல்லுவார். உடலில் உள்ள கஷ்டங்களை சொல்லுவார். உடலில் உள்ள நோய்களை யாரிடத்தில் சொல்வார்? எந்த ரப்பு நோயை இறக்கினாரோ, எந்த ரப்பிடத்தில் மருந்திருக்கிறதோ அந்த ரப்பிடத்திலே சொல்லுவார். உலகத்தில் மருந்தில்லாத நோய் இல்லை. மருந்தில்லாத நோய் என்கிறது பொய். புகாரியில் இருக்கிறார்கள், அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு நோயை இறக்கும் போது மருந்தையும் சேர்த்து தான் இறக்கிறார். மனிதருடைய அறிவு குன்றியதால் அந்த மருந்தை கண்டுபிடிக்க தெரியாமல் தடுமாறுகிறானே தவிர மருந்தில்லாத நோய் இல்லை. ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும், அதற்கு மருத்துவம் இல்லை. முதலாவது முதுமை. வாலிபர் வயோதிபரானால் அவரை திரும்ப வாலிபனாக்க மருந்தில்லை. இரண்டாவது மவுத். மவுத்தை குணப்படுத்தி வாழ வைக்க மருந்தில்லை. மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு மூமின் எதற்காக பயப்படும்? அல்லாஹ்வை நம்பி இவர் தொழுது விட்டு போகிறாரா? மருத்துவரின் சிந்தனை அல்லாஹ் சரியான இடத்திலே வைப்பார். மருத்துவர் நோயை கண்டுபிடிப்பார். மருத்துவருக்கு என்ன சக்தி இருக்கிறது நோயை கண்டுபிடிக்க? அவருக்கு சக்தி கிடையாது. அல்லாஹ் மருத்துவரின் உள்ளத்தை சரியான திசையில் திருப்புகிறார். ஏன்? இவர் அல்லாஹ்வை நெருங்கிவிட்டு போனதனால். நீ அல்லாஹ்வை நெருங்காம போனியா, மருத்துவர் உன்னை போட்டு சல்லடையாக்கி ரத்தத்தை எடுத்து பரிசோதித்துக் கொண்டிருப்பார். என்ன நோய் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பார். கடைசியில் ஜனாஜாவையும் காட்சி கட்டி தான் எடுக்க வேண்டி வரும். அல்லாஹுடன் நீ தொடர்பு அல்ல. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு சாபி வந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலுல்லாஹ்? என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றோட்டம் கீழே விழுந்துட்டார். வயிற்றோட்டம் சொன்னார்கள், அவருக்கு தேன் கொடுங்க. இஸ்திஹி ஆசலா, தேன் கொடுங்க. யார சொல்லா, தேன் கொடுத்தேன், இன்னும் வயிற்றோட்டம் அதிகரிக்குது, குழப்பா, இன்னும் தேன் கொடு. மூணு முறை சொன்னாங்க. ஆனால் அவருக்கு அது நின்றதாக இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உண்மை சொல்லுகிறார். தேன் நோய்க்கு மருந்து என்று குர்ஆன் சொல்லுகிறது. தேனிலே மனிதர்களுக்கு வைத்தியம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. உனது சகோதரனின் வயிறு பொய் சொல்லுது. அல்லாஹ் உண்மை சொல்லுகிறார், உன்னுடைய சகோதரனின் வயிறு பொய் சொல்லுது. வயிற்ற கபூல் செய்யறதுக்கு அந்த மருந்து ஒத்து போகிற நிலைமைக்கு மாற உன்னுடைய சகோதரனின் மனம் தயாராக இல்லை. இதற்கு பிறகு திரும்பவும் தேன் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வயிற்றோட்டம் நின்றது. இது உலகத்தில் கொஞ்சமான நபர்கள் தான் இருக்கிறார்கள் நோயை அல்லாஹ்விடத்தில் சொல்பவர்கள், கஷ்டங்களை பொறுப்பவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் என்னென்ன முறையில் ஒரு நோயாளி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறானோ அந்த முறைகளை பேணும் முஸ்லிம்கள் உலகத்தில் கொஞ்சமாகவே இருக்கிறார்கள். சரி, ஒரு முஸ்லிமுக்கு நோய் வந்தால் அவர் எப்படி நடக்கணும்? அந்த அறிவு என்ன? அந்த பாடம் என்ன? முதலில் இரண்டு ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பிரச்சனையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நோய்க்கான மருத்துவத்தை கேளுங்கள். உள்ளம் ஹாலியாக இருக்கணும், உள்ளம் ஹாலியாக இருக்கணும். எல்லாம் சொல்றாங்க இந்த நோய் குணமாகாதது, இந்த நோய் வந்தால் மௌத்துத்தான் என்கிறார்கள். இல்லை, அல்லாஹ் சொல்லலையே. மக்கள் வளவை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கையில ஷிஃபா இருக்குது, நீ ரப்பிடத்தில் முசல்லாவை விரிச்சிரு. அதற்கு பிறகு அல்லாஹுக்கு நீங்கள் சதகா கொடுங்க. தொழுகைக்கு பிறகு தர்மம் செய்யுங்கள், சதகா. சதகா எவ்வளவு வலுவான ஒரு மாத்திரை என்றால், சதகா எவ்வளவு வலுவான ஒரு சிகிச்சை என்றால், சதகா எவ்வளவு ஒரு பவரான டேப்லெட் என்றால், செல்லல்லாஹு சொல்கிறார்கள், முடிவாக இருந்த கலாவையே தடுத்து நிறுத்தும். சதகா வருகின்ற சோதனையை தடுக்கின்ற சக்தி உள்ளது சதகா. ஆனால் நோயாளிகள் சதகா கொடுக்கும் போது இரண்டு விஷயங்களை கவனத்தில் எடுக்கணும். நிறைய பேர் சதகா கொடுக்கிறாங்க, ஆனாலும் அந்த சதகா பயனளித்ததாக வெளிரங்கமாக தெரியவில்லை. என்ன காரணம்? சதகா சதகாவாக கொடுக்கப்படல. முதலாவது, அந்த சதகா கொடுக்கும் போதே மனதிலே இறுக்கமாக வைக்கணும், அல்லாஹ் இந்த சதகாவை கொண்டு இந்த நோயை நிச்சயம் குணமாக்குவார், நீ என்று சீராகும். இரண்டாவது, எங்களுடைய வசதிக்கு தக்கன சதகா பெரியதாக அமையும். பழைய உலமாக்கள் சொல்வார்கள், நோய்க்கு கொடுக்கின்ற சதகா கொடுப்பவருடைய மனசிலே வருத்தம் வரணும். இவ்வளவு கொடுக்கிறனா, லட்சாதிபதி 1000 ரூபாய் சதகா கொடுக்கிறாரு, இவருக்கு என்ன கஷ்டம்? அது நோய்க்குள்ள சதக்காவல்ல. கோடீஸ்வரர் 10000 சதக்கா கொடுக்கிறாரு, அது என்ன சதக்கா? சதக்கா மனதிலே ஒரு குத்தி விடுறது போல பாரமாக அமையணும். பெரிய சதக்கா கொடுங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சதக்காவை கொண்டு நோயை குணப்படுத்துவான். ஒரு முக்கியமான அரபுலகில் உள்ள ஒரு அறிஞருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவருக்கு அறிமுகமான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்திலே 3-4 வயதுள்ள ஒரு அழகான பெண் குழந்தை. அவளுக்கு திடீரென்று ஒரு நோய் ஏற்படுகிறது. எப்படி ஆகிவிட்டால், பேச்சும் இல்ல கதையும் இல்ல, மௌத்தானதை போல கோமா நிலையில் இருக்கிறார். கோமா நிலையில் இருக்கிறார். முழு குடும்பமும் கண்ணீரும் கரையுமாக இருக்குது, அழுது கொண்டிருக்கிறார்கள். வீடே நோயாளியாக மாறியது போல சிரிச்சு விளையாடி செல்லமாக இருந்த குழந்தை ஒரு மையத்தை போன்று மாறிவிட்டதென்றால் அந்த குடும்பம் எப்படி தாங்கும்? குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். வைத்தியர்கள் எல்லா பரிசோதனையும் செய்கிறார்கள், இரத்தம் எடுக்கிறார்கள், அந்த கருவியை போடுகிறார்கள். என்ன நோய் என்று விளங்கவே முடியல. பிள்ளை கோமாவாக ஒரு நாள் 2 நாள். அந்த பிள்ளையின் தந்தையுடன் ஒரு நண்பர் தொடர்பு கொள்கிறார். அவரோடு அல்லாஹ்வுடைய சிந்தனையுள்ள நல்ல மனிதர், உங்களுடைய குழந்தைக்கு நோய் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டேன். எப்படி? வைத்தியர்களும் திக்குமுக்காக இருக்கிறார்கள், அவர்களால் எது நோய் என்று கண்டுபிடிக்க முடியல என்று சொல்ல, சதகா கொடுங்கள் என்கிறார்கள். ஹதீஸையும் சொல்லுகிறார், சதகா கொடுங்கள், சதகா பலாவை தடுத்து நிறுத்தும், தர்மம் செய்யுங்கள் சொன்னார். நான் சதக்கா கொடுத்த நோய் வந்ததிலிருந்து கொடுக்கிறதான். அவர் சொன்னார், இல்ல, இறுக்கமாக அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையை பலவாக வைத்து சதக்கா கொடுங்க, நோய் குணமாகும் என்று கொடுங்க. சதக்கா கொடுக்கிறார். 2 நாள் கழியுது, அப்படியே தான். குழந்தை உடல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திரும்ப போன் போட்டு கேட்கிறார், குழந்தை நிலை எப்படி? சதகாவும் கொடுத்தேன், ஆனால் எந்த மாற்றமும் வந்ததாக இல்லை. சொன்னார், எவ்வளவு சதகா கொடுத்தீங்க? இவ்வளவுன்னு சொன்னார். இது என்ன சதகாவா? உங்களுக்கு இருக்கிற செல்வத்துக்கு இந்த சதகா போதாது, பெரிய ஒரு சதகா கொடுங்க. அப்பதான் உணர்ந்தாரு, நோய்க்கு கொடுக்கிற சதகா பலமாக இருக்கணும். மாமிசம் எடுக்கிறார், அரிசி எடுக்கிறார், பணமாக எடுக்கிறார், வாகனத்தில் ஏற்றி கிராமங்களுக்குள் ஏரிகளுக்குள் சிறிய சிறிய வீதிகளுக்குள் இருக்கும் ஏழைகளை தேடி போய் அவர்களுடைய கரங்களில் அந்த சதக்காவை பங்கிடுகிறார். அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், சில வீடுகளை தட்டி உணவு பொதிகளை கொடுக்கும் போது அந்த மனிதர்களுடைய கண்களால் கண்ணீர் வடிகின்ற காட்சி தந்தது. பல நாட்கள் உண்ணாதவர்கள் அவர்கள் கண்ணீருடன் அந்த உணவு பொதிகளை எடுக்கும் காட்சி தெரிந்தது. சொல்கிறார்கள், அந்த சதக்காவை கொடுத்து விட்டு திரும்பி வருகிறேன், கட்டிலில் குழந்தை எழும்பி உட்கார்ந்திருக்கிறேன். தர்மம் என்கிறது சாதாரணமானதல்ல. நீயத்தை பலவாக வைத்து அல்லாஹ்விடத்தில் தர்மம் செய்யுங்கள். இரண்டாவது, தன்னுடைய சக்திக்கு உட்பட்ட சக்தியை சமப்படுத்தக்கூடிய மனதுக்கு பாரமான ஒரு சதக்காவாக அந்த சதக்காவை கொடுங்கள், அல்லாஹ் சிபாவை உண்டாக்குவான். மூன்றாவது முறைதான், இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு மட்டுமே உள்ளது. அது என்ன? நோயை யாரிடத்திலும் சொல்வதில்லை, வருத்தத்தை யாருக்கும் சொல்வதில்லை, அல்லாஹ்விடத்தில் மட்டுமே சொல்வது. மனைவிக்கு கூட இவருக்கு நோய் இருக்கிறது தெரியாது. அந்த படித்தரத்தை சஹாபாக்கள் அடைந்திருந்தார்கள். அது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியப்படாது, எல்லோரும் அதை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அப்படி பொறுமையாக இருப்புமாக இருந்தால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மன அமைதி வருவதற்காக மலக்குகளை அனுப்பி சலாம் சொல்ல வைப்பார். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முக்கியமான சஹாபி, புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. அவர்களுக்கு மூலத்தில் கேன்சர் வந்திருந்தது, மூலத்தில் கேன்சர் வந்திருந்தது. அப்போ கேன்சர் என்ற பெயர் இல்லை, ஆனால் அவர்கள் செய்த வைத்தியம் கேன்சர் என்ற நோய்தான் என்பதை உணர்த்துகிறது. சூடு போட்டார்கள், சுட்டார்கள், கையண்ட வைத்தியம் செய்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ரொம்ப வலியாக இருக்கும், ஆனால் அல்லாஹ் வைத்தவர் யாரிடத்திலும் வாய் திறந்ததில்லை. வருகின்ற கவலைகளை ரப்பிடத்தில் மட்டுமே சொல்லுவார். நான் தனியாக அறைக்குள் இருக்கும் போதே எனக்கு மலக்குகள் வந்து சலாம் சொல்வார்கள். புகாரியில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மலக்குகள் வந்து எனக்கு சலாம் சொல்வார்கள். நாளுக்கு நாள் வருத்தமும் வலியும் அதிகரிப்பதனால் தாங்கிக் கொள்ள முடியாது, நான் மருத்துவம் செய்தேன். மலக்குகளின் சலாம் அன்றுடன் நின்று விட்டது, அன்றுடன் சலாம் நின்றது. அது ஒரு தரஜா, அது ஒரு படித்தரம். திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்பவும் சலாம் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த முறைமைகளை பேணி சோதனைகளை தாங்கிக் கொள்ளும் பொறுத்துக் கொள்ளும் மனிதர்களுக்கு கிடைக்கின்ற கூலிகளையும் நாம் ஒவ்வொருவர்களும் அந்த நோயாளிகளுக்கு ஞாபகப்படுத்துவதுடன் நாமும் நமக்கு அந்த நிலைமைகள் வரும்போது ஞாபகத்தில் வைத்து நடந்து கொண்டால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அந்த நோய் என்கிற பயங்கரமான நிலையிலிருந்து எமது சமுதாயத்தை நிச்சயமாக பாதுகாப்பார். ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து அதில் உள்ள எல்லா லாபங்களையும் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எமக்கும் பூரா முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தந்திருவானாக. யா அல்லாஹ், முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அவர்களுக்கு நீ லேசான நிலைமையை உருவாக்குவாயாக, கஷ்டங்களில் இருந்து பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உயிர்களை உடைமைகளை நீ பாதுகாத்துருவாயாக. எங்கெல்லாம் யுத்தங்கள் போர்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ முஸ்லிம்களுடைய உயிர்களை அந்த இடங்களில் நீ பாதுகாப்பாயாக. எதிரிகளுடைய பலங்களை நீ பலகீனமாக ஆக்குவாயாக, அவர்களை சக்தி குன்றியவர்களாக ஆக்குவாயாக, அவர்கள் இருப்பு இடம் தெரியாத இடத்துக்கு அவர்களை நீ அனுப்பி விடுவாயாக. முஸ்லிம்களை பலமுள்ளவர்களாக, உரிமைகள் பாதுகாக்கப்பட்டவர்களாக, கண்ணியமானவர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இறுதி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக உன்னிடத்தில் வந்து எல்லா பாக்கியங்களையும் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.